الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني دينك وفقهني في شريعتك وجعلني على الصراط المستقيم علما وفهما وتعليما وتفهيما. والعرش والكرسي حق وهو مستغن عن العرش وما دونه، محيط بكل شيء وفوقه، وقد أعجز عن الإحاطة خلقه. دنيا நேற்றைய பாடத்தினுடைய தொடர். இந்த பாடத்தில் நம்ம நிறைய விஷயங்களை விளங்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய அந்த பெரிய மாபெரும் அந்த சக்தி, இதனுடைய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லது கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு இந்த அர்ஷ், இந்த குர்சியை பற்றி நாம் தெரிவது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை ஏன் படைத்திருக்கிறான் என்று கூறும்போது சூரத்து தலாக்குடைய கடைசி வசனம், அல்லாஹுல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் வ மினல் அர்தி மிஸ்லஹுன்ன யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன லிதஅலமு அன்ன அல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்ன அல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அவன் படைத்திருக்கின்றான். அவற்றுக்கு மத்தியிலே அவனுடைய கட்டளை இறங்குகின்றன. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்து அறிந்திருக்கிறான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதாவது ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அவற்றுக்கு மத்தியில் அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக இறங்கிக் கொண்டிருப்பதையும் ஏன் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறும்போது அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? நீங்கள் அல்லாஹுடைய ஆற்றல் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மாபெரும் சக்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹுவிற்கு தெரிந்திருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினுடைய நோக்கத்தை இங்கே விவரிக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய அருஷும் அல்லாஹுடைய குருசியும் அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹுடைய ஆற்றலை உணர்த்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான படைப்பு. அல்லாஹுடைய அருஷ் என்று ஒன்று இருக்கிறது, அது ஏழு வானங்களுக்கு மேலாக இருக்கிறது, அதற்கு கீழ் குர்சி இருக்கிறது. அல்லாஹுடைய அர்ஷுக்கு மேல அல்லாஹ்வை தவிர எதுவுமே கிடையாது. படைப்பினங்களுடைய இறுதி இப்படியாக ஏழு பூமிகள், அதற்கு மேல இருக்கக்கூடிய கோள்கள், அண்ட சராசரங்கள், பிறகு முதல் வானம், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, அதற்கு மேல குர்சி, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷ், அதற்கு மேல எந்த படைப்புகளும் இல்லை, அதற்கு மேல் அல்லாஹ்தான் இருக்கின்றான். படைப்புகளுடைய முடிவுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். இந்த அல்லாஹ்வுடைய அர்ஷை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சூரத்துல் புரூஜுடைய 15வது வசனம், அல்லாஹு தஆலா தன்னை புகழும் போது, ரப்புல் ஆலமீன் தன்னை புகழும் போது, தன்னுடைய வல்லமையை சொல்லும் போது, துல் அர்ஷி அல் மஜீது, அர்ஷை உடைய மிக மாட்சிமை மகிமைக்குரியவன் அந்த அல்லாஹ், துல் அர்ஷி அர்ஷுடையவன். தன்னை அல்லாஹ் புகழும் போது, தன்னுடைய வல்லமையை கொண்டு தன்னை அவன் அறிமுகப்படுத்தும் போது எப்படி கூறுகிறான்? துல் அர்ஷி அர்ஷுடையவன், என்னிடத்திலே அர்ஷ் இருக்கிறது, நான் அர்ஷுக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிறான். அடுத்ததாக சூரா காஃபிருடைய 15வது வசனம், ரஃபீஉத் தரஜாத், அல்லாஹு தஆலா மிக மிக உயர்ந்தவன். ரஃபீஉத் தரஜாத் அல்லது இப்படி அர்த்தம் வைக்கலாம், மனிதர்களின் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியவன். ஒன்று, அல்லாஹு தஆலா அந்தஸ்தால் மிக மிக உயர்ந்தவன், அவனுக்கு மேல அந்தஸ்துடையவர்கள் யாரும் கிடையாது. அல்லது இப்படி அர்த்தம் வைச்சா, அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய அந்தஸ்துகளை அவர்களுடைய ஈமான் அமல்களுக்கு ஏற்ப உயர்த்தக்கூடியவன், அருஷுடையவன். அல்லாஹு தஆலா தன்னை புகழும் போது சொல்லக்கூடிய அந்த தூய திருப்பெயர்களோட தூய தன்மைகளோட எப்படி தன்னை வந்து வல்லமை உள்ளவன், அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்று புகழ்ந்து கொள்கிறானோ அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தன்னை எப்படி புகழ்கிறான், துல் அர்ஷி, அர்ஷுடையவன் என்று புகழ்கிறான். அப்ப இந்த இல்முல் கலாம் தத்துவவாதிகள் சொல்ற மாதிரி அரசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அது வெறும் ஆட்சியை குறிக்கக்கூடியது என்று இருக்குமே ஆனால் அப்ப அல்லாஹு தஆலா இப்படி தன்னை புகழ்வதற்கு அர்த்தம் இருக்குமா? இல்லாத ஒன்றை கொண்டா புகழ்வான். மனிதர்கள் உள்ள ஒரு புத்திசாலியே இல்லாத ஒன்றை கொண்டு தன்னை புகழ மாட்டான் என்று இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் இப்படி இல்லாத ஒன்றை கொண்டு கற்பனையை கொண்டு புகழ வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கிறது? அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்கள்ல ஏறக்குறைய 7 மேற்பட்ட வசனங்கள்ல சும்மஸ்தவா அலல் அர்ஷி, அவன் அர்ஷுக்கு மீது உயர்ந்திருக்கின்றான். சும்மஸ்தவா அலல் அர்ஷி, உதாரணமா சூரத்துல் ஆராஃபுடைய 54 வசனம், சூரா தாஹாவுடைய 5 வசனம், அதே போல சூரா சஜிதாவுடைய ஆரம்ப வசனங்கள். இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான். அர்ஷ் என்று ஒன்று இல்லை என்றால் அதுக்கு மேல் அவன் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்வதற்கு பொருள் இருக்குமா? பொருள் இருக்காது, புரியுதா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு நான் தான் ரப்பு, அர்ஷையும் படைத்தவன், அர்ஷையும் பரிபாலிப்பவன், அர்ஷுக்கு சொந்தக்காரன், அர்ஷனுடைய அதிபதி, அர்ஷிலே ஆட்சி செலுத்தக்கூடியவன் நான் தான் என்பதற்கு பல குர்ஆனுடைய வசனங்களே கூறுகின்றான். உதாரணமா சூரத்துல் முஃமினுடைய 116 வசனம், لا اله الا هو رب العرش الكريم، لا اله الا هو رب العرش الكريم، வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் அர்ஷுடைய அதிபதி, ரப்புல் அர்ஷ், அர்ஷுடைய அதிபதியாக இருக்கின்றான், அர்ஷுக்கும் அவன் தான் ரப்பாக இருக்கின்றான். அதுபோன்று சூரா நம்முடைய 26 வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இத ரப்புல் அர்ஷில் அதீமி என்று படிக்கலாம், அல்லது ரப்புல் அர்ஷில் அதீமு என்று படிக்கலாம். ரப்புல் அர்ஷில் அதீமி என்று ஓதினால் மகத்தான அர்ஷுடைய அதிபதினு அர்த்தம் வரும். ரப்புல் அர்ஷில் அதீமு என்று ஓதினா அர்ஷுடைய மகத்தான அதிபதி என்று அர்த்தம் வரும். இப்ப இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன, அதே போல ஹதீசுகளும் ஏராளமாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அர்ஷை நான் படைத்தேன், ரப்புல் அர்ஷ், ரப் என்றால் என்ன அர்த்தம், படைத்து பரிபாலிப்பவன், அதிலே அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் என்று பொருள். அப்ப அர்ஷுங்கிற ஒரு பொருளே இல்ல நீங்க சொல்ற மாதிரி, அது ஒரு கற்பனை அல்லது சும்மா அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வானம் தான் இருக்குது, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை என்பதாக நீங்க கூறுவது உண்மையா இருக்குமேனா எப்படி அல்லாஹு தஆலா தன்னை புகழ்வது சரியா இருக்கும்? ரப்பு சமாவாத், வானங்களின் அதிபதி என்று சொல்கிறான், ரப்புல் அர்ஷ், இந்த பூமியின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்றான், ரப்புல் ஆலமீன், அகிலங்களினுடைய அதிபதி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அகிலங்கள் என்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது, வானம் என்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது, அதுபோன்று பூமி என்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்பதனால தானே படைக்கப்பட்டு அதிலே அவன் ஆதிக்கம் செலுத்துகின்றான், அதை இயக்கிக் கொண்டிருக்கிறான், அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், அதனாலதான் அவன் ரப்பு என்று கூறி தன்னை புகழ்ந்து கொள்கிறான், நாம் அவனை புகழ்கிறோம். அதே போல அர்ஷ் என்று ஒன்று இல்லை என்றால் அல்லாஹு தஆலா தன்னை புகழும் பொழுது ரப்புல் அர்ஷில் அதீம், ரப்புல் அர்ஷில் கரீம் என்று சொல்வது எந்த வகையில சரியா, புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய கூற்றை ஒரு விளையாட்டான பேச்சாகவோ அல்லது அர்த்தமற்ற ஒரு பேச்சாகவோ, புரியுதா, பொருளற்ற ஒரு பேச்சாக ஆக்கினதாக ஆயிடும், அது பெரிய பாவம் ஆயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். அதே போல சூரா காஃபிருடைய 7 வசனம், என்னமா பாடம் புரியுதா உங்களுக்கு, புரியுதா, எதுவும் சந்தேகம் இருக்கா? அகாஃபிருடைய 7 வசனம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹி வயுமினூன பிஹி வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ. சூரா காஃபிருடைய 7 வசனம். இந்த வசனத்துல நிறைய விளக்கம் இருக்கு, இப்ப நம்முடைய பாடத்தோட சம்பந்தப்பட்டதை மட்டும் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான், அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள், அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்களும், ஒமன் ஹவுலஹு, இன்னும் அர்ஷை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும், யுசப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை புகழ்ந்து எப்போதும் போற்றி துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று அந்த வானவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த வானவர்கள்? அரிஷை சுமந்திருப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அரிஷு என்று ஒன்று இல்லவே இல்லைன்னா வானவர்கள் சுமக்கிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சா இருக்கு. இதுக்கு இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன காரணம்? அரிசுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறாங்கிற வசனத்தை திரிக்கணும், அதனுடைய அர்த்தத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மேல இருக்கிறான்னு சொன்னா அப்ப திசைக்கு அவன் தேவை உள்ளவன் ஆயிட்டானா பின்னாடி நம்ம அதனுடைய மறுப்பு நம்ம படிப்போம் இன்ஷா போகுங்கிற இடத்துல. அப்ப இப்படி ஒரு குருட்டுத்தனமான விளக்கத்தை விளங்கி வச்சுக்கிட்டு அந்த விளக்கத்தை நியாயப்படுத்துறதுக்காக எவ்வளவு நூத்துக்கணக்கான ஆயத்தையும் நூத்துக்கணக்கான ஹதீஸையும் மறுத்துக்கிட்டே போறாங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க. புரியுதா உங்களுக்கு? ஈமான் சலாமத் எதுல இருக்கு? குர்ஆன்ல வந்ததை ஹதீஸ்ல வந்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதோட ஈமான் சலாமத் பாதுகாப்பாயிடு. அதுதான் ஈமான். ஈமான் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு அல்லாஹு தஆலா. அவன் கற்றுக் கொடுப்பதை போன்று அந்த ஈமானை ஏற்றுக்கொள்றதுல உங்க அறிவுக்கு அப்படி என்ன டிஸ்டர்ப் இருக்குது? அதான் ஷைத்தானுடைய டிஸ்டர்ப். அறிவை பெருசா மதிக்கிறது, ஆதாரத்தை குறைவா மதிப்பிடுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, ரொம்ப தெளிவா ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அரிஷை வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அரிஷை சுற்றி பல லட்சக்கணக்கான வானவர்கள் இருக்கிறார்கள், அவங்களெல்லாம் அல்லாஹுவை புகழ்ந்து தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. அது மட்டுமா? வயுபினூன பிஹி, அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்கள். அது மட்டுமா? இந்த துன்யால உலகத்தில் ஈமான் கொண்ட மக்களுக்காக அரிசியில் இருக்கக்கூடிய வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமானை கற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான்ல இருக்கக்கூடிய மூமின்களுக்காக யார் துவா செய்து கொண்டிருக்கிறார்? அரிசியில் இருக்கக்கூடிய வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க. அல்லாஹ்க்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் பாருங்க. நம்ம இஸ்திக்ஃபார் செய்ய மறந்துடுறோம், ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில ஈமான்ல நம்ம சரியா இருந்தா இந்த துவா யாருக்கு கிடைக்காது? ஷிர்க் செய்யறவங்களுக்கு கிடைக்காது. இந்த துவா அல்லாஹ்வுடைய குர்ஆன்லயும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லயும் விளையாடக்கூடிய மக்களுக்கு கிடைக்காது. ஏன்? அங்க என்ன வார்த்தை வந்திருக்கு பாருங்க, லில்லதீன ஆமனு வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. அப்ப இந்த இடத்துல நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யாரு? குர்ஆனை நம்பிக்கை கொண்டவர்கள், ஹதீஸை நம்பிக்கை கொண்டவர்கள். இப்ப மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த வாக்கியத்தில் வருவாங்களா என்றால் முடியாது. ஏன்? அவர்கள் கொஞ்சத்தை நம்பிக்கை கொள்கிறார்கள், கொஞ்சத்தை மாற்றி விடுகிறார்கள், மறுத்து விடுகிறார்கள். அதனால எங்கெல்லாம் குர்ஆன்ல மூமின்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, யார் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையா நம்புறாங்களோ, அறிவை பின்னால் வைத்துவிட்டு மார்க்கத்தை முன்னால் வைத்து மார்க்கத்துக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு மார்க்கத்தில் கூறப்பட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் மூமீன்கள் என்ற பதத்தில் நேரடியாக வருவாங்க. யார் இந்த குழப்பம் செய்யறாங்க, திரிக்கிறாங்க, மாத்துறாங்க, மறுக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்களோ அவங்கெல்லாம் யாரும் இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க, சூரத்துல் ஹாக்கால 17வது வசனம், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எல்லாம் அழிச்சிட்டு ஏழு வானங்கள், அந்த ஏழு வானங்களையும் சுக்குநூறு ஆக்கிட்டு மொத்தமா ஒரே வானம் ஆக்கிடும் அல்லாஹு தஆலா. அதே போல பூமி அல்லாஹு தஆலா ஏழு பூமிகளையும் சுக்குநூறு ஆக்கிட்டு இந்த மலைகளை எல்லாம் சுக்குநூறு ஆக்கி கடல் எல்லாம் மாத்தி இந்த பூமியெல்லாம் ஒரே தரையாக்கிட்டு இந்த சூரியனை அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டுட்டு இந்த சந்திரனை தூக்கி அல்லாஹ் நரகத்துல போட்டுவிட்டு அல்லாஹ் புதிய ஒரு சூரியனை அங்க படைச்சிடலாம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அல்லாஹு தஆலா மஹ்ஷருக்கு வருவான். அதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய அரிசி இருக்கும், இந்த வானத்துக்கு மேல அல்லாஹுடைய அரிசி இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. அந்நாளில் நபியே உங்களுடைய ரப்புடைய அரிஷை, நபியே உங்களுடைய ரப்புடைய அரிஷை எட்டு வானவர்கள் சுமந்திருப்பார்கள். நபியே உங்களுடைய ரப்புடைய அரிசை எட்டு வானவர்கள் சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது என்ன சும்மா சொல்லப்பட்டதா? மஆத் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அரிசி என்று ஒன்று இருக்கிறது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். புரியுதா? வானங்கள் இத சமாவுன் ஃபதரத், வானங்கள் எல்லாம் அப்படியே ஒடிஞ்சு நொறுங்கிடும். இத ஷம்சு குவிரத், சூரியன் அப்படியே மங்க வைக்கப்பட்டு சுருட்டப்பட்டு விடும். புரியுதா? அதே போல இன்னும் நிறைய வசனம் இருக்குது. அஸ்ஸமாவு முன்ஃபத்திரும் பிஹி, வானம் அப்படியே ஒடிஞ்சு நொறுங்க ஆரம்பிச்சிடும். வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கத தக்கதன் வாஹிதா வன்ஷக்கத்தி ஸமாவு ஃபஹிய யௌமயிதி வாஹியா. பூமியையும் அதுல இருக்கக்கூடிய மலைகளையும் அப்படியே பெயர்த்து எடுத்து மாணவர் ஒண்ணுக்கு மேல ஒன்னு தூக்கி போட்டு அடிப்பார். அப்படியே மண்ணாங்கட்டியை தரையில போட்டு அடிச்சா எப்படி தூசி பறக்குது, அந்த மாதிரி புழுதியா எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். எஸ் அலூன கானல் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா. நபியே, இவ்வளவு பெரிய மலைகளை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா இந்த மலைகளை எல்லாம் பொடி பொடியாக தூள் தூளாக ஆக்கி விடுவான், சமமான பூமியாக இந்த பூமியை மாற்றி விடுவான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ் ஸமாவாத், இந்த பூமியை அல்லாஹ் மாற்றி வேற பூமி ஆக்கிடுவான், வானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நொறுக்கிடுவான். வஸ் ஸமாவாத் மத்வியாத் பியமீனி, மொத்த வானங்களையும் அப்படியே அல்லாஹ் நொறுக்கி அவனுடைய ஒரு கையில கொண்டு வந்துடும், அவ்வளவுதான், சுக்கு நூறாகி போயிடும். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சின்னாபிண்டமாகி போயிடும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது, அந்த நாளில் அவனுடைய அரிசு அப்படியே இருக்கும், அந்த அரிசை எட்டு வானவர்கள் சுமந்திருப்பார்கள், அரிசை எட்டு வானவர்கள் சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல சூரா ஜுமருடைய 75வது வசனம், வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷி யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். நபியே, மலக்குமார்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ்வுடைய அரிஷை சுற்றி அப்படியே சூழ்ந்திருப்பார்கள். ஹஃப யஹஃபுன்னு சொன்னா அப்படியே ஒரு பொருள் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சூழ்ந்து அந்த பொருள்கிட்டயே நெருங்க முடியாத அளவுக்கு, இப்போ ஒருத்தரை சுத்தி கூட்டம் முக்கியதுன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி அரிஷை சுற்றி அவ்வளவு வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை புகழ்ந்து போற்றி துதித்துக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். மலக்குகளுடைய திக்ர்களில் பெரிய திக்ர் என்ன திக்ர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ர். அது இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள், இன்னும் நிறைய வசனம் குர்ஆன்ல இருக்கு, புரியுதா? அது போக ஹதீஸ்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உங்களுக்கு யாருக்காவது கஷ்டம் ஏற்பட்டால், என்னமா பிபி லோ ஆயிருச்சுன்னா அதுக்கெல்லாம் துவா இருக்கு பாருங்க, புரியுதா? நம்ம உடனே டாக்டர் 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 மருந்து 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 எல்லாம் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி அதுக்கு மாத்திரப்படாம இருந்துடாதீங்க. முதல்ல இதை ஓதிடணும், எதை ஓதணும், முதல்ல துவாவை ஓதிடணும், முதல்ல ரெண்டரை காய் தொழுதுணும், ஒழு செஞ்சிடணும், யாருலாம் எனக்கு நீ குணமாக்கு, எனக்கு நீனு ஷிஃபாவாக்க சொல்லு. நீங்க அவளியா, நான் வந்து சும்மா சாதாரண ஆளு, புரியுதா சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் உதா மாட்டேன், வேணா கேட்டு பாருங்க, அதாவது இஸ்திஃபார் அல்லாஹுமேசர், இஸ்திஃபார் அல்லாஹுமேசர், என்ன வழி வந்தாலும் சரி, சக்கராத்தால் ஆனாலும் சரி, புரியுதா இல்லையா? அதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போகாம இருந்தீங்க, போயிட்டு கடைசியில் வீட்டுக்காரர்கிட்ட என்ன மாட்டி விட்டுறாதீங்க. என்னன்னு சொன்னா முதல்ல நம்ம வந்து பயந்துரும், ஆஹா எனக்கு பிபி கூடிடுச்சு, ஆஹா பிபி, அதுவே என்ன கூட்டிட்டு, ஆஹா பிபி லோகாச்சு அச்சு சொல்ல, அதோட புத்தர் மயக்கடிச்சு உள்ள புத்தர் சொல்லிட்டு, எதா இருந்தாலும் சரி உடனே என்ன செஞ்சிடும், பயம், புரியுதா? என்ன பயம், மொத்த பிட்டா, மொத்த பிட்டா என்ன, சொர்க்கத்துக்கு போறோம், உலகத்தில் என்ன பயம், என்ன பாடத்துக்கு இடையில சொல்லிட்டு உண்மையை சொல்றேன், என்ன பயம், ஒரே மூத்த பார்த்து பயம், மூத்த பார்த்து பயம் இருக்கலாம், என்ன பயம் இருக்கலாம், அமல் செய்யலையே, இன்னும் அமல் கம்மியா இருக்குது அப்படிங்கிற பயம் இருக்கலாம். அதுக்கு என்ன இருக்குது, அந்த நேரத்தில் இஸ்திஃபார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொட்ட மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். நமக்கு என்ன பயம், ஆஹா கட்டி வச்ச வீட்டில் ஒரு வருஷம் தானே இருந்திருக்கிறோம், அல்லா வாங்கின நகையெல்லாம் இப்பதானே போட்டு பார்த்துருக்கிறோம், புரியுதா இல்லையா? சஹாபாக்கள் எப்படின்னா மௌத்து நேரம் வந்துருச்சுன்னா ரொம்ப சிரிப்பாங்களாம், மௌத்து நேரம் வந்தா போன வாரம் பயன் கேட்டீங்களா, ஜுமா பயன், உங்களுக்கு யாருக்குமே பயன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், இனிமேல் பயன் கிளாஸ் கிளாஸ் எதுவுமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி, அப்பதான் சரியா வரும். சஹாபாக்கள் வந்து மௌத்துடைய நேரத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களாம், ஏன், அவங்களுக்கு அல்லாவை பார்க்க போறோம், நபியை பார்க்க போறோம், ஆகிறது அவ்வளவு சந்தோஷம், நமக்கு பயம், புரியுதா இல்லையா? சரி அது தனி விஷயம், விஷயத்துக்கு வாங்க, நான் உங்களை சொல்லலாமா என்ன சொல்லிக்கிட்டேன், புரியுதா? உண்மையா சொல்றேன், உண்மையா என்னதான் நான் சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஒரு துவா ஒன்று, துவாவுல் கர்புன்னு பேரு. அந்த துவாவுக்கு பேர் என்ன? துவாவுல் கர்ப். மனசுலாம் நெருக்கடியா போய், கஷ்டமா போய், பிரச்சனை ரொம்ப, சிக்கல் சிரமம், எங்கேயுமே வழி தெரியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, துன்பத்தில் சிரமத்தில் சிக்கி தவிப்பவன் அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் யார் என்னை தவிர? யார் கேட்கிறா? அல்லாஹ் கேட்கிறான். புரியுதா? அந்த யக்கீனோட கேட்கணும். சொல்றாங்க சில உலமாக்கள், எப்படி யக்கீனோட கேட்கணும்னா, இப்ப ஒருத்தன் கடல்ல போனான், மாட்டிக்கிட்டான், கடல்ல வந்து அலை அடிச்சு கப்பல் உடைஞ்சு எல்லாம் போய் மூழ்கிட்டானவர், இவன் மட்டும்தான் மாட்டினா ஒரே ஒரு பலகையை பிடிச்சிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா இல்லையா? இந்த நேரத்தில் இவனுக்கு யக்கீன் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் உன்னை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது அல்லாஹ், அந்த யக்கீனை நம்ம கேட்கணும். நம்ம எப்படி? அல்லாஹ் இல்லைனா என்னதான் டாக்டர் இருக்காருல்ல, இப்படி துவா இல்லைன்னா என்னதான் மருந்து இருக்குல்ல, அஸ்தகஃபிருல்லாஹ். அது எந்த அளவுக்கு கொண்டு போயிடும்? இந்த துன்யாவுடைய டாக்டரையும் துன்யாவுடைய மருந்தையும் துன்யாவுடைய வஸ்துக்களையும் எதுக்கு மேல கொண்டு போயிடுறோமா? துவாவுக்கு மேல அல்லாஹ்வுடைய சக்தியும் பாருங்களேன். கரெக்டா கொண்டு போனாங்க டாக்டர்ட்ட, சரியான டாக்டருங்க, சரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. உடனே ஒரு மருந்தை கொடுத்தாரு பாருங்க, எங்க அம்மா எஞ்சி உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. உங்க அம்மா எஞ்சி உட்காந்துட்டாங்க, நீ நரகத்துக்கு போயிட்ட. எக்கின் யாரு மேல வந்துருச்சு? டாக்டர். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் பாதுகாத்தான், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம், அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் வச்சான். அதை சொல்றதுக்கு விட்டுப்ட்டு இப்ப யார புகழ்ந்துட்டாரு? போகும்போதுன்னு அல்லாஹ் உயிரை காப்பாத்தலாம், அல்லாஹ் எங்க அம்மா உயிரை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டே போனாரு. அங்க போய் டாக்டர் மருந்து கொடுத்து அம்மா எஞ்சி உட்கார்ந்தவன் இப்ப என்ன சொன்னாரு? டாக்டர் சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஹி ஹாவ் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பதான் இங்கிலீஷ் வரும். என்னம்மா இங்கிலீஷ் மேடம் அப்படியே பேசுவாங்க, என்ன ஹாஸ்பிட்டலுங்க, கரெக்டான மருந்து, சூப்பர். அது எல்லாம் பாதுகாக்கணும், முடிஞ்சு கையாத்ததோட. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சிரிக்கிறதுக்கு சொல்ல வரமா, எப்படிப்பட்ட பல நேரங்களில் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளை ரொம்ப தொழுகையாளி, நம்ம ரொம்ப அவுளியா நம்ம நினைச்சிருக்கிறோம், எந்தெந்த நேரத்தில் நம்முடைய நாவு தடுமாறி அல்லாவுக்கு பொருந்தாத வார்த்தைகளை நான் பேசுறோங்கிறத உணர்றதுக்காண்டி சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப துஆவுல் கர்ப், கஷ்டத்துடைய துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த ரெண்டாவதுல வாவு இல்லாம ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த இடத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு துவால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவை அல்லாஹு தஆலாவை அர்ஷோடு சேர்த்து அர்ஷுடைய அதிபதி என்று புகழ்ந்திருக்கிறார். சும்மா சொன்னாங்களா? மஹாதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? ரப்புல் அர்ஷில் அலி, மகத்தான அர்ஷுடைய அதிபதி. ரப்புல் அர்ஷில் கரீம், கண்ணியமான அர்ஷுடைய அதிபதி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமாக மிக உயர்ந்த புகழ்ச்சிகளை கொண்டு புகழும் போது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன? ரப்புல் அர்ஷில் அஸீம், ரப்புல் அர்ஷில் கரீம். சரியா? அது போக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இமாம் அஹ்மத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸஹீஹான ஹதீஸ். إذا سألتم الله الجنة فاسألوه الفردوس. இது நமக்கு கிடையாது. புரியுதா? இது வந்து நமக்குன்னா எனக்கு கிடையாது, உங்களுக்கு உண்டு சொல்றேன், அவுளியாக்களுக்கெல்லாம் உண்டு. நம்ம என்ன துவா கேட்கும் போது, அல்லா இந்த பாசம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட நிறைய பறக்கத்து கிடைக்கணும், அல்லா துவானு கை தூக்குனால எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் துன்யாவை கேட்டு நின்றுறாங்க. எந்த அளவுக்கு துன்யாவை அல்லாட்ட கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆகிரத்தை கேட்டு அழுகக்கூடிய மக்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்முடைய இப்ப நீங்க சொன்ன உங்க கணவன்மார்களுக்கு அல்லது உங்க சொந்தக்காரர்கள் துன்யாவை கேட்டு எவ்வளவு வலியுறுத்துறீங்க அல்லாட்ட. அந்த மாதிரி யாழ்லாம் என் பிள்ளைய தொழுகையாளி ஆக்கிடு, யாழ்லாம் என் பிள்ளைய ஒழுக்கமான பிள்ளையாக்கிடு, யாழ்லாம் என் பிள்ளைய உனக்கு உகப்பான பிள்ளையாக்கிடு, யாழ்லாம் என் பிள்ளைய வந்து ஆகிரத்துடைய பிள்ளையாக்கு, அந்த மாதிரி கேட்போமா? பயந்துருவோம். ஏன், அவன் டாக்டருக்கு பிடிக்காம ஆலிம்ஸ் ஆகிட்டானா? புரியுதா இல்லையா? அதனால சும்மா யாழ்லாம் என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா போதும். இந்த அளவுக்கு ஆகிரத்துன்னு வந்துட்டாலே ரொம்ப குறைவான அளவு கொண்டு. ஏன் சரி, அதெல்லாம் விடுங்க. நமக்கு சொர்க்கத்தை கேட்கிறோமே, சொர்க்கம் எனக்கு வேணும்டாலாம் இல்லைன்னா நான் மாட்டிப்பேன், பிரச்சனையில மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அழுகுறோம் சொல்லுங்க? யாரெல்லாம் என்னை தூக்கி நரகத்தில் போட்டாத போட்டா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு எவ்வளவு நேரம் நமக்கு அழுகு வருது சொல்லுங்க? அது என்னமோ இருக்குது, நம்ம என்னமோ இருக்கிறோம், நமக்கு எல்லாம் ரிசர்வ் ஆகி போச்சு. எப்படி இந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்ச மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் நம்ம. ரசுல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு நாள் கூட சொர்க்கத்தை கேட்டு அவங்க அழாத நாள் கிடையாது. அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாம் அஷ்ரத்துல் முபஷரா சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். ஒரு நாள் கூட அவங்க சொர்க்கத்தை கேட்டு நரகத்தை பயந்து அழுகாத நாளே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வக்து தொழுகு கூட அப்படி இருந்திருக்காது அவங்களுக்கு, அழுகாத தொழுகை இருந்திருக்காது. நமக்கு வருஷ கணக்கு ஏதோ லைலத்துல் கதிர் வந்தா அஜர்த்து போ அழுது துவா பண்ணார்னா அப்ப நமக்கு கொஞ்சம் அழுகுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன கனி மேடம் சொல்றது புரியுதா? என்ன புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? நீ எங்க சிந்திச்சுட்டு இருக்கிறியோ அல்லாதான் தெரியும். என்ன விளங்குதுமா உனக்கு? முடிக்கிறது முடிய பாருங்களேன். என்ன புரிஞ்சிச்சு மேடம்? நான் இப்ப சொல்றதுல என்ன புரிஞ்சிச்சு? எதை அழுது துவா கேட்கணும்? சொர்க்கத்தை ஆகிரத்தை அழுது நம்ம கேட்கணும். இப்ப பாருங்க எதுக்கு சொல்ல வரேன். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புரியுதா? இது வரைக்கும் நம்ம இப்படி இல்லைனாலும் கூட இன்ஷா அல்லாஹ் இந்த வக்திலிருந்து ஆயிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, இதா ஸஅல்துமுல்லாஹல் ஜன்னஹ் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் நீங்கள் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கேளுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு ஔஸதுல் ஜன்னதி, அதுதான் சொர்க்கத்தினுடைய நடு பகுதி. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அதற்கு நேர் மேலாக ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கிறது. அதற்கு நேர் மேலாக ரஹ்மானுடைய அருஷ் இருக்கிறது. இவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சொர்க்கம் மேல இருக்கா கீழ இருக்கானா? மேல இருக்குங்கிறீங்க, அப்ப அருஷும் எங்கதான் இருக்கும்? சொர்க்கத்துக்கு மேல அருஷு இருக்குன்னா அப்ப அருஷும் மேலதான் இருக்கு. ரஹ்மான் அருஷுக்கு மேல் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அப்ப ரஹ்மான் எங்கதான் இருக்கான்? மேலதான் இருக்கான். எங்கேயும் இருக்கிறான் எப்படி என்று எப்படி சொல்ல முடியும்? அடுத்து பாருங்க, ஏற்கனவே நேற்று பாடத்துல அருஷ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் நம்ம நேற்று சொல்லியாச்சு. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். பொதுவா நீங்க இந்த சுன்னத்துல் ஜமாத்துன்னு சோக்கால் சொல்லக்கூடிய மக்கள் இவங்களுடைய தர்ஜமா இவங்களுடைய பயான்கள் கேட்டீங்கன்னா குர்சிக்கு அவங்க அர்த்தமே வைக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய குர்சின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப போய் அர்த்தம் கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஆட்சின்றுவாங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சி வானம் பூமியில் விசாலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சு முடிச்சிருவாங்க. என்னப்பா அரசுன்னு கேட்டாலும் ஆட்சி, கடைசியில குறிச்சின்னு கேட்டாலும் ஆட்சி. இப்ப அல்லாஹ்வுடைய இவ்வளவு தெளிவான ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் குழம்பி போய் மக்களை குழப்பி வச்சு மக்களுடைய ஈமானோட விளையாண்டுறாங்க. அரிஷ் என்பது தனி வார்த்தை, அரபியில் அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது, நேற்று அதை பத்தி சொன்னோம். குறிச்சி என்பது தனி வார்த்தை, அதுக்கு அரபியில தனி அர்த்தம் இருக்கு. புரியுதா? குர்சி என்பதை நம்ம அரபியில சொல்லும் போது அதை நாற்காலி என்று சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப குர்ஆன்ல குர்சி என்று எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? வஸ்யா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த குர்சியை பற்றி என்ன அர்த்தம்? நாற்காலி என்று நம்ம அதனுடைய அரபி மொழியினுடைய பொருளை விளங்கிக் கொள்றோம். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்சி என்ற இந்த நாற்காலி என்ன அர்த்தத்தில் சஹாபாக்கள் புரிந்தார்கள் என்று பார்க்கும்போது சஹீஹான அறிவிப்பு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்சி என்பது மௌதியுல் கதமைன் வல் அர்ஷு லா யுகத்திரு கத்ரஹு இல்லல்லாஹு தஆலா. குர்சி என்பது இரண்டு பாதங்களின் ஸ்தலம், அல்லாஹுடைய இரண்டு பாதங்களின் ஸ்தலம். அர்ஷ் என்பது அதனுடைய அளவை பிரம்மாண்டத்தை அல்லாஹுவை தவிர யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அர்ஷுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது, அறிய முடியாது. புரியுதுங்களா? இதுதான் சஹாபாக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது, இதுதான் தாபிஈன்களுடைய நம்பிக்கையாக இருந்தது, இதுதான் தபுஉ தாபிஈன்களுடைய நம்பிக்கையாக இருந்தது, இதுதான் கண்ணியமிக்க நான்கு இமாம்களும் அந்த இமாம்களுடைய மாணவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்தது. அதற்கு பின்னால் வந்தவர்கள்தான் அந்த இமாம்களுடைய பெயர்ல மதுஹபுங்கிறத ஒன்ன உருவாக்கும் பொழுது, ஃபிக்ஹுக்கு நாங்கள் இமாம்களை எடுத்துப்போம், கொள்கைக்கு நாங்கள் முஅ்தஸிலாவை எடுத்துப்போம், அல்லது அவரை எடுத்துப்போம் இவரை எடுத்துப்போம்னு சொல்லி குழப்பி மக்களை வழிகெடுத்தது. நான்கு இமாம்களை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அவர்களுடைய கொள்கை என்பது ஒரு சதவீதம் அல்ல, ஒன்றை நூறாக்கி அந்த நூத்துல ஒன்று கூட, அதாவது ஆயிரத்துல ஒரு சதவீதம் கூட சஹாபாக்களுடைய கொள்கையிலிருந்து விலகியவர்கள் அல்ல. யாரு? நான்கு இமாம்களும். புரியுதுங்களா? அப்ப நான்கு இமாம்களும் சரி, ஹதீசுகளை தொகுத்த இமாம்களும் சரி, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த தபுஉத் தாபிஈன்கள், பிறகு அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், எல்லாருமே சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹுவை பற்றிய வசனங்களை எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ, அதே நம்பிக்கையில்தான் அவர்கள் இருந்தார்கள். புரியுதுங்களா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குர்சி என்பது மௌதியுல் கதமைனி, இது அல்லாஹ்வுடைய பாதங்களின் இடமாகும், ஸ்தலமாகும். அர்ஷ் என்பது அதனுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டான். அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தஃப்சீர்ல பதிவு செய்றாங்க, இதுவும் சஹீஹான அறிவிப்பு. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மல் குர்சியு ஃபில் அர்ஷி இல்லா கஹல்கத்தின் மின் ஹதீதின் உல்கியத் பைன லஹ்ரை ஃபலாத்தின் மின் அல் அர்தி. புரியுதா? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன், அதனுடைய கடைசி பகுதி தான் இந்த ஹதீஸ். இது தனியாகவும் அறிவிக்கப்படுது. இதை முதல்ல பாருங்க என்னன்னு சொன்னா, பூமி, பூமியை விட பெருசு எது? வானம். ஏழு பூமிகளை விட பெருசு முதல் வானம், முதல் வானத்தை விட பெருசு ரெண்டாவது. அதை அப்படி இங்க என்ன சொல்ல, ஹதீஸ்ல என்ன நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதர் ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் குர்சி எவ்வளவு பெருசு என்றால் ஒரு இரும்பு ரிங் வளையம். புரியுதா? ஒரு பெரிய பாலைவன மைதானத்தில் அதை நடுவில் அப்படி தூக்கி போட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போய் நின்று நீங்க பார்த்தால் அந்த இரும்பு ரிங் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியவே தெரியாது. புரியுதா இல்லையா? அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அர்ஷுடைய பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி குர்சி அவ்வளவு சின்னது. குர்சி எவ்வளவு பெருசு? அந்த சின்னதுங்கிற குர்சி இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு? அதுதான் வசியா குர்சி சமாவாசிவர். அந்த குர்சிக்குள்ளார ஏழு வானத்தையும் ஏழு பூமியும் தூக்கி வச்சாலும் அதை விட பெருசா இருக்கும் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல் லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல். அவனுடைய குர்சி விசாலமானது. எதைவிட விசாலமானது? ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் விட. ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை விட விசாலமான குர்சி, அது அரசுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா ஒரு பெரிய பாலைவன, அதாவது எங்கேயுமே மரங்களோ கட்டடங்களோ இல்லாத, மனித சஞ்சாரமோ கண்ணு கெட்டின தூரத்துக்கு தெரியாத ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு இரும்பு ரிங்க தூக்கி போட்டுட்டா, அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த குர்சின்னு சொன்னா. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய அரசு எவ்வளவு பெருசு பாருங்க. புரியுதா? சரி, என்ன விஷயம், இவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷை பற்றி விளக்குறாங்க, குருசியை பற்றி விளக்குறாங்க. ஏன்பா அறிவாளிகளா, இல்லாத ஒன்றை பற்றியா இப்படி பிரம்மாண்டமா விளக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா உங்களுக்கு? விளங்கல. வெறும் அல்லாஹ்வுடைய ஆட்சிங்கிறதையா இப்படி விளக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சிங்கிறது அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான், வலில்லாஹி முல்கு சமாவாசி வலர், வானங்கள் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இது எத்தனை இடத்துல இருக்கு ரப்புல் ஆலமீன் சொல்றா.